ගරු වෛද්‍ය කාවින්දේෂන් ජයවර්ධන මැතිතුමා වර්තමාන විනාඩි 7ක් කාලයක් ලැබෙනවා.
මෙහෙමින් මේ ස්තුතිය ගරු සභාපතිතුමනි, මම සතුටු වෙනවා. විශේෂයෙන්ම මගේ මිත්‍ර වසන්ත යාපා බණ්ඩාර මන්ත්‍රීතුමා මූලාසනයේ ඉන්න අවස්ථාවේදී මගේ අයවැය කතාව කරන්න ලැබීම පිළිබඳව ගරු සභාපතිතුමනි, ඇත්තටම අද අපි ඉන්නේ බංකොලොත් රටක. මේ බංකොලොත් රටේ අයවැයක් තමයි අද පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරලා තියෙන්නේ. එතකොට මේ රට බංකොලොත් කරේ කවුද? දැන් මෙච්චර කල් අපි කිව්වහම මෙතන මේ රට පාලනය කරපු පාලකයන් දූෂණය, වංචාව, අක්‍රමිකතාවය කරලා තියෙනවා. ඒ වගේම මේ රටේ රාජ්‍ය ධනය, රාජ්‍ය සම්පත් අවභාවිතා කරලා තියෙනවා කියලා ආණ්ඩු පක්ෂය කිව්වේ මේ කිසිම දෙයක් ඔප්පු වෙලා නැහැ. ඔප්පු වෙලා නැති නිසා මේවා මඩ කියන කාරණා. අද පැහැදිලිවම මේ රටේ ගරු ශ්‍රේෂ්ඨ අධිකරණය තීන්දුවක් දීලා තියෙනවා, මේ රට බංකොලොත් කරේ, මේ රටේ මිනිස්සු හිඟමනයට දැම්මේ, මේ රටේ ජනතාවගේ උපන් නූපන් දරුවන්ගේ අනාගතය විනාශ කරේ වෙන කවුරුත් නෙමෙයි රාජපක්ෂ රජය කියන එක පැහැදිලිවම ගරු ශ්‍රේෂ්ඨ අධිකරණය ප්‍රකාශ කරලා තියෙනවා. එතනින් ඉහළ අපිට කතා කරන්න දෙයක් නැහැ. මේ රටේ අහිංසක ගොවියට ගොවිනාය ගෙවා ගන්න බැරි නම්, මේ රටේ අහිංසක මිනිස්සුන්ට විදුලි බිල ගෙවා ගන්න බැරි නම්, මේ රටේ ව්‍යාපාරිකයාට ගත්ත ව්‍යාපාර ණය ගෙවා ගන්න බැරි නම්, මේ රටේ දෙමව්පියන්ට දරුවව පාසලට අරගන්න ආදායම වත්කමක් නැත්තම් මේකට වග කියන්න ඕන වෙන කවුරුත් නෙමෙයි මේ කණ්ඩායම රාජපක්ෂ රෙජීමය සහ ඒ ආරක්ෂා කරන කණ්ඩායම කියන එක අපි මතක් කර දෙනවා. එනිසා ගරු සභාපතිතුමනි, නැවත වතාවක් මේ රටේ බලය, මේ රටේ පාලනය, මේ රට බංකොලොත් කරපු කණ්ඩායමකට දෙන්න මේ රට සූදානම් නැහැයි කියන එක අපි මතක් කර දෙනවා. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, විශේෂයෙන්ම මේ අයවැය දිහා බලනකොට අපි දැක්කා මේ අයවැයේ තියෙන වැදගත් සාධක වලින් ප්‍රධාන වශයෙන් අපි දකිනවා විශේෂයෙන්ම රාජ්‍ය සේවකයන්ගේ රුපියල් 10,000ක පඩිවැඩි කිරීම. ඔබ දන්නවා ගරු සභාපතිතුමනි, මේ වෙනකොට වැඩ් බද්ද ගහලා, ඒ වගේම විදුලි බිල වැඩි කරලා, වතුර බිල වැඩි කරලා මේ ජනතාව කබලෙන් ලිපට ඇදලා දාලා තියෙන අවස්ථාවක රුපියල් 10,000ක් ලැබීම රාජ්‍ය සේවකයෙකුට ප්‍රමාණවත්ද කියන ප්‍රශ්නේ මම අහනවා. ඒ වගේම රාජ්‍ය සේවකයන් පමණද මේ රටේ ජීවත් වෙන්නේ? ව්‍යාපාරිකයන් ඉන්නවා, පෞද්ගලික ශේෂ්ත්‍රයේ වැඩ කරන අය ඉන්නවා. මේ පුද්ගලයන්ගේ ආදායම අද අඩු වෙලා තියෙනවා, වියදම වැඩි වෙලා තියෙනවා. එවැනි තත්ත්වයකදී අපි හිතමු යම් කිසි ආකාරයේ සැනසීමකට රාජ්‍ය සේවකයන්ට පත් වෙන්න පුළුවන් මේ රුපියල් 10,000 වැඩි කිරීමත් තුළ. හැබැයි සංවර්ධන නිලධාරීන්ට මොකද වෙන්නේ? සාමාන්‍යයෙන් සංවර්ධන නිලධාරියෙක්ගේ දීමනා නැතුව පඩිය 31,490යි. ඒ වගේම කළමනාකාර සේවා නිලධාරීන් දීමනා නැතුව සාමාන්‍ය පඩිය 28,648යි. ඒ වගේම කනිෂ්ඨ කාර්ය මණ්ඩල නිලධාරියෙකුට රුපියල් 25,500යි. අපි යෝජනා කරනවා මේ ආණ්ඩුවට දැන් මේ අයට මේ රුපියල් 10,000 වැඩි වෙන්නේ නැහැ. මේ අයට මේ රුපියල් 10,000 වැඩි කිරීම සඳහා ජනවාරි මාසේ ඉඳන් කටයුතු කරන්න පුළුවන්කම තියෙනවා රජයට. මං හිතන්නේ රුපියල් බිලියන 10කට ආසන්න මුදලක් තමයි එයාට අවශ්‍ය වෙන්නේ. එතකොට මේ කණ්ඩායම් විශේෂයෙන්ම දැන් රැකියාවන් කරන, හැබැයි මේ අයට ලැබෙන ආදායම ඉතාමත් සොච්ච මුදලක් කියන එක මම ඒ අයගේ පඩිය ප්‍රකාශයට පත් කරා. පැහැදිලිව මේ අයට ලැබෙන මුදල මදි කියන එක ගරු සභාපතිතුමනි අද පැහැදිලි. ඔබ දන්නවා රුපියල් 25,000කින් පවුලක් නඩත්තු කරන්න බෑ. රුපියල් 25,000කින් ජීවත් වෙන්න විදියක් නෑ. විදුලි බිල 18%කින් මීට සති 3-4 කලින් වැඩි කළා. දට මෙච්චර උද්දමනයක් තියෙන රටේ මේ ජනතාවට සහනයක් ලබා දීම සඳහා රජය කටයුතු කරන්න ඕනේ කියන එක මම මේ අවස්ථාවේදී යෝජනා කර සිටිනවා. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි,
අපි දිගින් දිගටම කතා කරා මේ ආණ්ඩුවට පැහැදිලිවම මේ රටේ ජනතාවගේ බදු මුදල් වලින් එකතු කරගන්න මුදල් කළමනාකරණය කිරීමේ නොහැකියාවක් තියෙනවා කියන එක අපි පැහැදිලිවම ප්‍රකාශ කර සිටියා. ඒකට හොඳම උදාහරණය තමයි දැන් වාර්ෂිකව සෞඛ්‍ය අමාත්‍යාංශයට වැය කරනවා ලොකු මුදලක්. දැන් මේ අවුරුද්දේ ගත්තොත් සෞඛ්‍ය අමාත්‍යාංශයට වෙන් කරලා තියෙනවා 10.6% මේ අයවැය. ඒට හා සමාන මුදලක් ගිය අයවැයනුත් ආණ්ඩුව ගරු සභාපතිතුමනි සෞඛ්‍ය අමාත්‍යාංශයට වෙන් කළා. ඒ වෙන් කළේ කාගේ මුදල්ද? මේ රටේ අහිංසක බදු ගෙවන ජනතාවගේ මුදල්. හැබැයි මේ මොකද්ද කියන්නේ? ඖෂධ හදිසි මිලදී ගැනීම හා වංචා දූෂණ නිසා වසරකට බිලියන 30ක් නැත්තම් 40ක් අපතේ ගිහින්. මේ බලන්න, රුපියල් බිලියන 30ක් 40ක් ගිය වසරේ පමණක් මේ වෙන් කරපු අයවැය, මේ රටේ අහිංසක බදු ගෙවන ජනතාවගේ මුදල් මේ විදිහට වංචනික ලෙස නැති බංගස්ථාන කරලා තියෙනවා. ඒතකොට ගරු සභාපතිතුමනි, මේ විදිහට රටේ ජනතාවගේ බදු මුදල් වංචනික ලෙස විනාශ කරනකොට බදු ගහලා තවදුරටත් බදු බරෙන් තෙරපිලා මිරිකිලා අසර වෙලා ඉන්න රටේ ජනතාවට හරියමං සෞඛ්‍ය ශේෂ්‍රයක්වත් ගොඩ නගන්න නැති තත්ත්වයකට මේ ආණ්ඩුව පත් වෙලා තියෙනවා. ඇයි එහෙම කියන්නේ? Court order arrest of all responsible health officers. මෙන්න උසාවියෙන් දෙන නියෝගේ. එහෙම තියෙනකොට මේ මොකද්ද කියන්නේ? බාල ඖෂධ ජාවාරමේ මහමොලකරු කැබිනට්ටුවේ. මෙන්න රටේ තත්ත්වේ. ඒ වගේම තියෙනවා බාල එන්නත් ගෙන්වූ මහමොලකරු කැබිනට්ටුවේ පුළුවන් නම් අල්ලන්නේ. මෙන්න රටේ තත්ත්වේ. මහමොලකරු ඉන්නේ කැබිනට්ටුවේ හැකිනම් ඔවුන් අත්අඩංගුවටගෙන පෙන්වන්න ලෙස සැකකරුගේ නීතිඥයන්ගෙන් CID අභියෝගයක්. මෙන්න රටේ තත්ත්වේ. සෞඛ්‍ය ලේකම් අත්අඩංගුවට ගැනීම වලක්වාලා. මේ රටේ තත්ත්වේ ගරු සභාපතිතුමනි, එක පැත්තකින් මේ රටේ අහිංසක මිනිස්සුන්ගේ බදු ගහලා විදුලි බිල 10%කින් වැඩි කරලා ඒ රටේ ජනතාවගෙන් හම්බ කරන සල්ලි සෞඛ්‍ය ශේෂයට දෙන්නේ නැතුව ඒක යටිමඩි ගහගෙන ඒක හොරකම් කරලා ඒ හොරකම් කරපු නිලධාරීන්ව ආරක්ෂා කරන ක්‍රමවේදයක් තමයි මේ සිදුවෙමින් පවතින්නේ. මම දැක්කා අර හියුමන් ඉමුනෝග්ලොබියුලින් වංචාව. ඒ වංචාව කරන්න ඉඩ දුන්න නිලධාරීන් අද රටින් පැනලා ගිහිල්ලා ගරු සභාපතිතුමනි, මම මේක කියලා අවසන් කරනවා. විශේෂයෙන්ම ඔබතුමත් මේ පිළිබඳව හොඳ උනන්දුවක් වුණා. දැන් ඒ නිලධාරියා මීට දින 6කට කලින් තමයි රටින් ගිහිල්ලා තියෙන්නේ. කවුද මේ? ජයන්ත බුත්පිටිය කියන නිලධාරියා උසාවියෙන් අත්අඩංගුවට ගන්න කියලා උපදෙස් දෙනකොට මීට දින 6කට කලින් රටින් පැනලා ගිහිල්ලා. ඉතින් ගරු සභාපතිතුමනි, අද නීතියට හැංගිලා නීතියට කොලේ වහලා මේ රටේ අහිංසක බදු ගෙවන ජනතාවගේ බදු මුදල් හොරකම් කරලා යටිමඩි ගහගෙන ඒ අයට විරුද්ධව නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. අපි මේ පාර්ලිමේන්තුවේ අයවැය ගැන කතා කරනවා. හැබැයි අපිට කිසිම බලයක් නැහැ මේ රටේ මුදල් පාලනය පිළිබඳව. ගරු සභාපතිතුමනි, නිකං කට වචනෙට පමණයි අද පාර්ලිමේන්තුව සීමා වෙලා තියෙන්නේ. මේ රටේ මුදල් පාලන බලය තියෙන්නේ පාර්ලිමේන්තුවට කියලා නෑ. මේ රටේ මුදල් පාලන බලය තියෙන්නේ මේ ඇමතිවරුන්ට සහ දූෂිත නිලධාරීන්ට. ඒ අයට ඕන විදිහට මේ රටේ අහිංසක බදු ගෙවන ජනතාවගේ මුදල් අවභාවිතා කරනවා කියමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා.
Thank you. Honorable Vadivel Suresh, you have 8 minutes. Order please. Honorable Samam Prihera to the chair.
சபையை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற உறுப்பினர் அவர்களே, 2024 ஆண்டிற்குரிய வரவு செலவு திட்ட உரை சம்பந்தமாக என்னுடைய தொப்புள்கொடி உறவுகள் மலையக மக்கள் சார்பாக மாண்புமிகு சபையிலே மாண்புற வேண்டிய மலையக மக்கள் சார்பாக ஒரு சில கருத்துக்களை முன்வைக்காமல் நினைக்கின்றேன். விசேடமாக இந்த வரவு செலவு திட்டத்திலே அதிமேலுக்கு ஜனாதிபதி அவர்களும் நிதி அமைச்சருமாகிய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இங்கு சில முன்மொழிவுகளை வைத்திருக்கின்ற நிலையிலே இதில் விசேடமாக அரச ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பு, ஓய்வூதியம் பெறுவதற்கான அதிகரிப்பு இவைகளை வரவேற்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியிலே பொருளாதாரத்திலே மிக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற மலையக மக்களுடைய பெருந்தோட்ட தொழிலாளிய சம்பள உயர்வு இன்றியமையாததாக இருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர்வு வரவு செலவு திட்ட உரையிலே உள்வாங்கப்பட விட்டாலும் கூட அரசாங்கத்திற்கும் அதுமே ஜனாதிபதி அவர்களுக்கும் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு உத்தரவிடுவதற்கு சம்பள நிர்ணய சபை மூலமாகவோ அல்லது வேறெந்த வழியில் மூலமாகவோ இந்த நாட்டினுடைய வாழ்க்கை செலவிற்கு ஏற்ற வகையிலே மலையத்தில் இருக்கின்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் அதேபோன்று பெருந்தோட்டத்தை சார்ந்த இளைஞர்வதிகள் கொழும்பிலேயும் வேற பிற இடங்களிலேயும் தனியார் துறையை வேலை செய்பவர்களுக்குரிய சம்பள உயர்வையும் உயர்த்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கின்றது. அதனை உயர்த்த வேண்டும், அதற்குரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அடுத்ததாக காணி உரித்து, இந்த காணி உரித்து நிதி திட்டம் சம்பந்தமாக அந்த காணி உரித்து நிகழ்ச்சி திட்டத்திலே மலையக மக்கள் உள்வாங்கப்பட வேண்டும். மலையகத்திலே மலையகத்தை பெருந்தோட்டத்தை சார்ந்தவர்களும் பெருந்தோட்டத்தை சாராமல் மலையகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசாங்க காணிகளிலே நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அதற்குரிய அந்த உறுதி, காணி உறுதி வழங்கப்பட வேண்டும். நீண்ட காலமாக அரச காணிகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்ற வகையிலே பெருந்தோட்ட காணிகளும் அரசாங்க காணிகளே தான். ஆகவே அங்கு பல பரம்பரையாக 200 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மலைய மக்களுடைய காணி உரித்து உறுதி செய்யப்பட வேண்டும். ஆகவே இந்த காணி உரித்து நிகழ்ச்சி திட்டத்திலே ஒதுக்கீடுகள் செயல்முறைகள் செயல்முறைப்படுத்தப்படும் போது இந்த நாட்டினுடைய பிரஜைகள் என்ற வகையிலே மலையகத்திலே பெருந்தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் மலையகத்தை சார்ந்து ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மலையக மக்களுடைய காணி உறுதி இந்த அடிப்படையிலேயே பிரதேச செயலகம் மூலமாக காணி அமைச்சர் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே உறுதியாக கூறி வைக்க விரும்புகின்றேன். அத்தோடு பெருந்தோட்ட வீடமைப்பு, இந்த பெருந்தோட்ட வீடமைப்பு திட்டத்திலே எந்தவிதமான வித்தியாசங்கள் இல்லாமல் இன்று மண் சரிவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மலைய மக்கள் பெருந்தோட்டங்களிலே விசேடமாக அப்புத்தலை பிரதேசத்திலே, பூனாகலை பிரதேசத்திலே, அங்கு மாக்கந்த முகாமிலும், அதேபோன்று மக்கள் தெரிய பிரதேசத்திலே, நீட்வுட் பிரதேசத்திலே, பெரகல பிரதேசத்திலே, மடுசிமை, லுணுகலை, பசறை, ஆலியலை, பண்டாரவளை, அப்புத்தலை, பள்ளக்கட்டு, ஊவாப்பரண, வெளிமடை போன்ற பிரதேசத்திலே மண்சரிவால் பாதிக்கப்பட்டு வீடுகள் இல்லாத தற்காலிக குடில்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இந்த வீடமைப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். ஆகவே அதிலே அரசியல் தொழிற்சங்க வேறுபாடின்றி இந்த வீடமைப்பு திட்டம் பெருந்தோட்ட மலையக மக்களுக்கு உள்வாங்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த சந்திப்பிலே கூறி வைத்து வருகின்றேன். பன்முகப்படுத்தப்பட்ட நிதி பிரதேச செயலகங்களுக்கு மாவட்ட செயலகங்களுக்கு ஒதுக்கப்படும் போது விசேடமாக இன்று பல ஆண்டுகளாக பெருந்தோட்டத்திலே உட்கடைப்பு வசதிகள் முழுமையாக செயற்படுத்தப்படாமல் இருக்கின்றன. விசேடமாக பாதை, ரோபரி தோட்டம், ரோபரி கொக்காகுள பாதை, அதேபோன்று மலையத்திலே விசேடமாக மதுரை மாவட்டத்திலே, அதேபோன்று நுவர்லியா மாவட்டத்திலே நாவலப்பட்டியிலிருந்து பத்தனை வரைக்கும் செல்லும் அந்த பத்தனை போகில் கெட்டபுலா குயின்ஸ்பரி கெளிவத்த போகாவத்த வழியாக செல்கின்ற பாதையை உடனடியாக சீர்திருத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. மிக மோசமாக அந்த பாதை மோசமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று விசேடமாக இந்த ஒய்ய உடவேறிய, அதே போன்று தெமோதரை ஒய்ய ரோபரி போன்ற பிரதேசத்தினுடைய போக்குவரத்தும் அங்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. பாதையை சீரமைத்து உடனடியாக அங்கு போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுத்தால் இந்த நோயாளிகளுக்கும் தொழில் புரிவர்களுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் முக்கியமான ஒரு சேவையாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். நூலே பல்கலைக்கழகம் அமைப்பது வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. பெருந்தோட்ட வைத்தியசாலைகள் ஆங்காங்கே மிக மோசமாக பாதிக்கப்பட்டு சுகாதார அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். பெருந்தோட்ட வைத்தியசாலைகள் மிக மோசமாக வள பற்றாக்குறை, ஆளணி பற்றாக்குறை, மருந்து பற்றாக்குறை அனைத்துமே இந்த பெருந்தோட்ட வைத்தியசாலை நிலவுகின்றது. ஆகவே பெருந்தோட்ட வைத்தியசாலை சம்பந்தமாக சுகாதார அமைச்சு விசேட கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதையும் நான் சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையிலே இருதய நுரையீரல் இயக்க மீட்பு அலகு, இந்த மதுரையிலே இந்த இயக்க மீட்பு அலகு நிறுவுதல் சம்பந்தமாக 300 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. மலையகம் ஊவா மாகாணத்தை மொன்றாகலை மதுரை மாவட்டத்தை சார்ந்த மக்களுக்கு மிகவும் நன்மை அளிக்கும் என நினைக்கின்றேன். அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தினால், நடைமுறை சாத்தியப்படக்கூடிய வகையிலே இந்த வேலைத்திட்டம் முன்னேறுவதால் நாங்கள் அதனை வரவேற்கின்றோம். அதே போன்று கிரிக்கெட் விளையாட்டுத் துறைக்கு 1.5 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதியிலே மலையகத்திலே இருக்கின்ற மிகவும் பின்தங்கிய பெருந்தோட்ட பாடசாலையினுடைய பாடசாலை மாணவர்கள் வீரர் வீராங்கனைகளுக்கு எவ்வாறான பங்கீடு இங்கு ஒதுக்கப்படுகின்றது என்பதையும் அதனுடைய ஒதுக்கீடு செயல்முறைகள் பெருந்தோட்ட பாடசாலையிலும் செயற்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அத்தோடு விசேடமாக இந்த மலையகம் என்று நாங்கள் கூறும்போது இன்னொரு வருடம் என கூறுகின்றோம். பலமுறை பல வரவு செலவு திட்டத்திலே இங்கே உரை நிகழ்த்தி இருக்கின்றோம். இன்னும் மிக பல பெருந்தோட்டங்கள் இந்த உட்கட்டு வசதிகள் உள்வாங்கப்படாமல், பாதைகள் சீரமைக்கப்படாமல், வீடமைப்பு திட்டங்கள் சரியான முறையில் மேற்கொள்ளாமல், பெருந்தோட்ட கம்பெனியுடைய அடாவடி நிர்வாகத்தின் கீழ் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு இந்த மலையக மக்கள் என்று சொல்லும் போது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மட்டுமல்ல, மலையகத்தை சார்ந்த பல அரசாங்க உத்தியோகஸ்தர்கள், ஆசிரியர்கள், ஏனைய துறையிலே வேலை செய்பவர்களும் கூட இன்னைக்கு தொழில் நிமித்தம் கொழும்பிலே தலைநகருக்கு வந்திருக்கின்றவர்களும் கூட மலையத்தை சார்ந்தவர்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த காணி வீடமைப்பு வழங்கப்படும் போது அவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போக்குவரத்து துறை சம்பந்தமாக மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன். மதுரை நுவரலை பிரதேசம் மிக பின்தங்கிய பெருந்தோட்ட பாடசாலை திட்டமிட்டு சில டிப்போக்களினால் இந்த பஸ் போக்குவரத்தை தடை செய்வதன் காரணத்தினால் மலையகத்தினுடைய கல்வி மிக மோசமாக பாதிப்படைந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய 5ஆம் தரம் புலமை பரிசிலே மலையக மாணவர்கள் சிறந்த பெறுபேறுகளை பெற்று எங்களுக்கு கௌரவத்தை பெற்றுக் கொடுத்து அவருடைய திறமையை வெளிக்காட்டியிருக்கின்றார்கள். அந்த திறமைக்கு ஒத்துழைத்த அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அதிலே சித்தியடைந்த மாணவர்கள், பங்கு பற்றிய மாணவர்கள் அனைவருக்கும் இந்த உயரிய சபையில இருந்து மலைய மக்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. பூமஸ்தி
பூமசேகர் மந்தமணி மீனகட்ட கரு குலசிங்கம் திலீபன் மந்தோ அபுத்வார வினாடி அட்டை காலை கிளம்பினோம்.
அவைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நன்றி. வரவு செலவு திட்ட ஜனாதிபதி அவர்களுடைய 2024ஆம் ஆண்டுக்கான உரை தொடர்பாக நான் பேச வேண்டும். ஓரளவு எமக்கு திருப்திகரமான உரையாகவே நான் அதனை கருதுகிறேன். காரணம், கிராம மட்டங்கள் தோறும் நாம் சென்று அந்த மக்களுக்கான சேவை ஆற்றக்கூடிய வகையில் இந்த வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளது. அதிலும் குறிப்பாக வடமாகாணத்திற்காக அதிகளவான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் என்னை கவர்ந்த ஒரு விடயம், எமது மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காணியற்ற மக்களுக்கான காணி, காணி ஆவணமற்ற மக்களுக்கு காணி ஆவணம், இதனை வழங்குவதற்கான வேலை திட்டத்தினை மேன்மேலும் ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார். இதில் உண்மையில் எமது பகுதிகளில் 50 வருடங்களுக்கு மேலாக வசிக்கின்ற மக்களுக்கு ஒரு பரப்பு காணி கூட இல்லாத மக்கள் எமது மாவட்டங்களில் இருக்கின்றனர். குறிப்பாக இந்த மத்தியதர வகுப்பு காணி, அதேபோல இந்த அரச காணிகளில் குடியிருப்பவர்களுக்கு எந்தவித ஆவணமும் இதுவரை கிடைக்கப்படவில்லை. ஜனாதிபதி அவர்கள் வவுனியாவிற்கும் யாழ்ப்பாணத்திற்கும் வருகை தந்த பொழுது நாம் விசேடமாக எமது கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஊடாக ஜனாதிபதி அவர்களிடம் கோரிக்கைகளை முன்வைத்தோம். அதில் முக்கியமாக இந்த மத்தியதர வகுப்பு காணி, அதாவது MCC காணி, மற்றும் வனையிலாகா திணைக்களம் ஆக்கிரமித்த காணிகளை விடுவிப்பது, மத்திய வகுப்பு காணிகளுக்கு ஆவணம் வழங்குவது தொடர்பாக உடனடியாகவே ஜனாதிபதி அவர்கள் அடுத்த நாளே அதற்கான பதிலையும் அனுப்பியதோடு உடனடியாக நடவடிக்கையும் எடுத்தார். இன்று மத்திய தர வகுப்பு காணிகள் இருப்பவர்களுக்கான அந்த ஆவணம் வழங்கக்கூடிய வேலை திட்டம் ஓரளவு பூர்த்தியாகிவிட்டது. அடுத்ததாக வனவள திணைக்களம். சமீபத்தில் நான் ஜனாதிபதி அவர்களை பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்த பொழுது இந்த வனவள திணைக்கள விடயம் சம்பந்தமாக நான் தெரிவித்திருந்தேன். மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றேன். இந்த வனவள திணைக்கள அதிகாரிகளது செயற்பாடு உண்மையில் தொல்புற திணைக்கள அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த வனவள திணைக்கள அதிகாரிகளுக்கு நிச்சயம் ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக இந்த மத்திய தர வகுப்பு காணிகள் புதிய வேலை சின்னக்குளம் என்கிற வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காணியில் 50 வருடங்களுக்கு மேலாக அந்த மலையக மக்கள் அங்கு வாழ்ந்து வருகின்றனர். இதுவரை எந்தவித ஆவணமும் கொடுக்கப்படவில்லை. இப்படி குடியேற்றம் செய்யப்பட்ட இந்த மலையக மக்களுக்கான ஆவணம் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக, இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பொக்கோட் என்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் மலைய மக்களுடைய நிலைமை தொடர்பாக, அவர்களது தேவைகள் தொடர்பாக, எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு ஆய்வை நடத்தினது வடமாகாணத்தில். அந்த ஆய்வில் இறுதியாக அறிக்கை சமர்ப்பிக்கின்ற பொழுது நானும் அதில் கலந்து கொண்டிருந்தேன். அதில் அந்த பிறப்பு சான்றிதழ் பெறக்கூடிய பிறப்பு சான்றிதழ் பெற்றுக் கொள்வதிலும் காணி ஆவணம் பெற்றுக் கொள்வதிலும் பல இடர்களை அவர்கள் எதிர்கொள்கின்றனர் என்கிற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். சமீபத்தில் எமது அழைப்பேற்று வவுனியாவுக்கு வருகை தந்திருந்த மேன்மதங்கிய பிரதமர் அவர்கள் ஊடாக இந்த பிறப்பு சான்றிதழ் விடயத்தை நாம் தெரிவித்ததுக்கு அமைய இன்று அந்த வேலை திட்டம் வெகு விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல கல்வி தொடர்பாக பல வேலை திட்டங்களை ஜனாதிபதி அவர்கள் முன்மொழிந்திருக்கின்றார். அரச உத்தியோகத்தர்களுக்கு கொடுப்பனவு உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் மகிழ்ச்சியான செய்தி. இருந்தாலும் என்னுடைய கோரிக்கையாக ஏற்கனவே நான் முன்வைத்திருக்கின்றேன், முல்லைத்தீவு மல்லாவி மத்திய கல்லூரியில் கௌரவ கல்வி அமைச்சரிடம் இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் தொடர்பாக இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு இதுவரையும் 6000 ரூபாய் கொடுப்பனவு தான் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த 6000 ரூபாய் கொடுப்பனவில் கூட அந்த ஆசிரியர்கள் பலர் தாங்கள் கற்பிக்கின்ற அந்த முன்பள்ளிக்கே செலவிடுகின்ற ஆசிரியர்கள் பலர் உள்ளனர். அவர்களது நிலைமையை சொல்லப்போனால் சொல்லனா துயரங்களை பலர் அனுபவிக்கின்றனர். 2 தலைமுறைக்கு மேலாக இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் கல்வி பயிற்றுவிக்கின்றனர். ஆனால் இன்னமும் அவர்களுக்கு எந்தவித கொடுப்பனவு ஊதியம் ஒரு சிறந்த முறையில் வழங்கப்படவில்லை. இந்த 6000 ரூபாய் கொடுப்பனவு என்பது இந்த பொருளாதார பிரச்சனையில் உண்மையில் ஒரு கொடுப்பனவு என்றே சொல்ல முடியாது. விரைவாக அதனை உயர்த்தி வழங்க வேண்டும். முல்லைத்தீவில் வைத்து கல்வி அமைச்சரிடமும் கல்வி அமைச்சின் செயலாளரிடமும் நாம் இந்த கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் உடனடியாகவே அதே இடத்தில் வாக்குறுதி தந்தார். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயம் தான் செய்து தருவதாக. அது வெறும் வாக்குறுதியாக மட்டுமில்லாமல் வருகிற ஆண்டாவது அந்த ஆசிரியர்களுக்கு அந்த கொடுப்பனவை உயர்த்தி கொடுக்க வேண்டும். இவ்வளவு நெருக்கடியிலும் மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களால் இந்த வரவு செலவு திட்டம் ஓரளவு திருப்திகரமான வரவு செலவு திட்டமாகவே நான் கருதுகின்றேன். இருந்தாலும் எதிரணியில் இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் போன்ற சிலர் இந்த வரவு செலவு திட்டத்தை வளமை போல எதிர்க்கின்ற ஒரு நிகழ்வை நடவடிக்கையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டில் பல நாட்களாக சாப்பிடாமல் பட்டினியாக இருப்பவருக்கு ஒரு பருப்பு கறியும் ஒரு சோறும் கொடுத்தால் என்னை பொறுத்த மட்டில் அது ஒரு திருப்தியாக இருக்கும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினது நிலப்பாடு பர்கரும் பீஸாவும் கோழி பிரியாணியும் என்றால் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. எமது கௌரவ தலைவர் அவர்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எப்பயும் சொல்வார், நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்களை மட்டும் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி. அதிலும் குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வடிவேலுடைய சினிமாவில் வருகின்ற ஒரு கதாபாத்திரத்தை பற்றி சொல்லியிருந்தார், வருமானா வராதென்று. அதே நான் அவருக்கு திரும்பவும் இந்த விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இவர்களைப் போல ஆட்சிகளில் முண்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற காலத்திலிருந்து எந்தவித நல்ல திட்டங்களையும் மக்களுக்கு வழங்கவில்லை. மாறாக தீர்வு கிடைக்கும், இன்று வரும், நாளை வரும், தீபாவளிக்கு தீர்வு வரும், பொங்கலுக்கு வடை வரும் என்று சொல்லி 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 மக்களுக்கு காது புளிச்சு போயிட்டு அதான் ஆனா வரும் ஆனா வராதுன்றது அவர்களுக்கு தான் பொருத்தம். அதிலும் குறிப்பாக இன்று இவர்களது கொள்கையும் பயணமும் சரி என்று இருந்தால் இந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 23 அதிகரித்திருக்கும். ஆனால் இன்றைக்கு 18, 17, 16 ஆகி இன்றைக்கு 10 வந்து நிற்குது. இது போல இனி வருங்காலத்திலும் இன்னும் இறங்கு முகமாக தான் இருக்கும். இன்னும் 2 எனக்கு ஒரு மேலதிகமாக தாருங்கள் கௌரவ அவைக்கு தலைமதாங்கும் உறுப்பினர் அவர்களே. மேன்மதிங்க ஜனாதிபதி அவர்கள் 2 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்திருந்தார். ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் அன்று அந்த தமிழ் பாராளுமன்ற தம் தேசிய கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் அதிகம், நாங்கள் விரலுக்கு தக்கின வீக்கம் போல இருக்கிறதே 2 ஏனைய உறுப்பினரோடு சேர்த்து நாங்கள் இருந்தாங்க. அன்றைக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், சகல அமைச்சுகளுடைய அதிகாரிகள் செயலாளர்கள் அனைவரும் எமக்கு பின்னால் அமர்ந்திருந்தார்கள். கேட்டால் உடனடியாக அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அன்றும் முதலாவது சுமந்திரன் முதற்கொண்டு சம்பந்தனையா முதற்கொண்டு குருந்தூர் மலை என்று கலந்து கொண்ட அனைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் குருந்தூர் மலையை பற்றியே பேசினார்கள். ஆனால் கிடைச்ச சந்தர்ப்பம் அன்றைக்கு வீணா போயிட்டு 2 தாருங்கள்
முடிச்சு
2 சரி. அதே போல எமக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தில் இந்த மக்களுக்கு காணி வழங்குவது, காணி ஆவணம் வழங்குவது தொடர்பாக நாம் பேசியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு அது நடைமுறைக்கு சாத்தியமாயிருக்கு. அதே போல இரண்டாவதாக ஜனாதிபதி இந்த பாராளுமன்ற வளாகத்தில் தம் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார். அப்ப சந்திக்கின்ற பொழுது ஒரு நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். சந்தித்த பொழுது ஒரு நிகழ்ச்சி நிரல் கையளிக்கப்பட்டது. ஒரு 15 விடயங்கள் அதில் உள்வாங்கப்பட்டிருந்தது. அதில் 14 இருந்த தீர்வு திட்டத்தை கழித்து அந்த சந்திப்பை அப்படியே குழப்பி அடித்து போட்டு வெளியேறி சென்றார்கள். ஆனால்
அவசங்கரன்
வடக்கு தேவையான சகல அபிவிருத்தி விடயங்களும் அன்றிருந்தது. இன்று நாங்கள் அதனை ஜனாதிபதியோடு பேசி அந்த விடயங்களை நடைமுறைக்கு சாத்தியமாக்குகின்றோம். இருந்தாலும் வடக்குக்கு அதிக அளவான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர், அதே போல பூநகிரி சுற்றுலா நகரம், இப்படியான செயற்பாடுகள் ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுக்கின்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு குறிப்பாக தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக இருந்தாலே போதும் வடக்கு அபிவிருத்தி அடையும் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.
பூமிஸ்ருதி புதுமாட்ட மீதாங்கிட்ட கரு இம்ரான் மஹரூப் மந்தும் வினாடி ஹதாய் காலே கிளபினம்.
நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. 7 வரவு செலவு திட்ட சம்பந்தமான விடயங்களை குறிப்பிடுவது என்பது ஒரு கடினமான விடயமாக இருந்தாலும் சில விடயங்களை இந்த இடத்திலே ஞாபகூட்டலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக ஜனாதிபதி அவர்களினால் வரவு செலவு திட்ட 2024 வாசிப்பின் மூலம் சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும், இது வரவு செலவு திட்டம் என்பதற்கு பதிலாக செலவுக்கான வரவை தேடும் திட்டம் என்றால்தான் மிக பொருத்தமாக இருக்கும். பொதுவாக ஒரு வரவை ஏற்றுக்கொண்டு அந்த வரவுக்கு எவ்வாறு அத்தியாவசியமான செலவுகளை செய்யலாம் என்று சிந்திப்பது ஒன்று, செலவை வைத்துக் கொண்டு இந்த செலவுக்கு எவ்வாறு வரவை தேடுவது என்பது இன்னும் ஒன்று. இதில் நமது நாடு செலவை வைத்துக் கொண்டு எவ்வாறு இந்த செலவுக்கு வரவை தேடுவது என்பதில் தான் எங்களுடைய நாடு இன்று தங்கியிருக்கின்றது. தனிநபர் மற்றும் குடும்பம், அதே போன்று குடும்பங்கள் கூட இப்படித்தான் இன்று இந்த நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மின்சார கட்டணம், நீர் கட்டணம், தொலைபேசி கட்டணம், பிள்ளைகளுடைய டியூஷன் கட்டணம், இந்த இவை போன்ற செலவுகளை செலவழிக்குகின்ற பொழுது மீதியாக என்ன இருக்கும் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். இதுதான் நாட்டுக்கும் குடும்பத்துக்கும் தனி நபருக்கும் உள்ள பிரச்சனையாக இப்பொழுது காணப்படுகின்றது. சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதற்கான காரணத்தை இந்த நெருக்கடிக்குரிய நபர்களை இன்று நீதிமன்றம் வெளிப்படையாக இன்று காட்டியிருக்கின்றது.
குறிப்பாக சென்ற கிழமைகளிலே சகல பத்திரிகைகளிலும் பிரதான முன்பக்கத்திலே குறிப்பிட்ட விடயம்தான் நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடிக்கு கோட்டா மஹிந்த பெசில் காரணம், அஜித் நிவார் கப்ரால் பொறுப்பு என்ற விடயம் பல பத்திரிகைகளிலே சென்ற கிழமை குறிப்பாக 11 மாதம் 15 தேதி வந்த அனைத்து பத்திரிகைகளினுடைய பிரதான செய்தியாக காணப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்கின்ற ஒரு விடயம், அரசாங்கம் இது சார்பாக என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றீர்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றோம். கொள்ளையடிக்கப்பட்டு ஊழல் மோசடி செய்து சேகரிக்கப்பட்ட பணம் வெளிநாடுகளில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த பணத்தை எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு ஏதேனும் வழிமுறை உள்ளதா என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். ஒவ்வொரு முறையும் இந்த உயரிய பாராளுமன்றத்திலே ஊழல் எதிர்ப்பு சட்டங்கள் அல்லது பாதுகாப்பு சட்ட மூலங்கள் என்ற விடயங்களை நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கின்றமே ஒழிய அதற்கான ஒரு சரியான தீர்வை நாங்கள் இதுவரையும் பெறவில்லை. இதற்காக நாங்கள் திருப்தி அடைய முடியாது, சிரிக்கத்தான் முடியும் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த நாடு இந்த அளவு பொருளாதார வீழ்ச்சி அடைவதற்கு முறையற்ற பொருளாதாரம் நிதி கையாளுமை மாத்திரமல்ல ஊழல் மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஓட்டையை நாம் சீர் செய்ய விடுத்து நாம் எவ்வளவு வரவை தேடினாலும் அதற்கான செலவை வைத்துக் கொண்டே இருக்கின்ற ஒரு நிலைதான் எங்களுடைய நாட்டிலே காணப்படும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் எங்களுடைய ஊரிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், ஓட்டை வழியில் தண்ணீர் ஊற்றுதல் என்று. அதே போன்ற நிலைதான் இன்று எங்களுடைய நாட்டிலே காணப்படுகின்ற இந்த நிலையும். இதற்கு தீர்வு காணாது நாம் எந்த செலவையும் செலவுகளுக்கும் தேவையான நிதி மூலங்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த நிதி மூலங்களை திரட்டுவதற்காக வரிகளை அதிகரிக்கின்றோம், மீண்டும் அது மக்களுக்கு சென்று சுமையாக மாறுகின்றது. பணத்தை அச்சடிக்கின்றோம், அதுவும் மக்களுக்கு மீண்டும் ஒரு சுமையாக மாறுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இன்னும் பல விடயங்கள் இந்த இடத்திலே பேச வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் நேரம் காணாத காரணத்தினால் சில விடயங்களை நான் ஹென்ஸ்ஆட் படுத்துமாறு இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்வதோடு இறுதியாக ஊழல் இல்லாத ஆட்சியும் ஊழல் இல்லாத ஒரு முறைமையும் சரியான நிதி முகாமைத்துவமும் வளங்களை முறையாக பயன்படுத்துவதிலே எமது பொருளாதாரம் தங்கியிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை கூறுவதோடு இதற்கு ஒரு சிறிய உதாரணமாக ஒரு சிறிய கதையை இந்த இடத்திலே நான் கூற விரும்புகின்றேன். சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இஸ்லாமிய நாட்டிலே உமர் என்ற ஒரு ஜனாதிபதி இருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது அங்கிருந்த மருத்துவர்கள் சிலர் மருந்துகளை கொடுத்து அதனை தேனில் குழைத்து சாப்பிடுங்கள் என்றார்கள். அப்பொழுது அரசாங்கத்துக்கு சொந்தமான தோட்டத்தில் இருந்து தேனை சேகரித்து வைத்திருந்தார்கள். அந்நாட்டின் அதிபராக இருந்த உமர் நினைத்திருந்தால் அதை எடுத்து அருந்திருக்கலாம், பாவித்திருக்கலாம். அவர் அப்படி செய்யவில்லை. மதிய வேளை தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு மக்கள் வந்த பொழுது அனைவரும் கூடியிருந்த பொழுது உமர் எழுந்து நின்று மக்களை நோக்கி, எனக்கு ஒரு வியாதி இருக்கின்றது, அதற்கு மருத்துவர் தேன் கலந்து சாப்பிட சொல்லுகின்றார், அரசாங்க பொறுப்பில் உள்ள தோட்டத்தில் இருந்து தேனை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளவா என்று அனுமதி கேட்டார். மக்கள் அனைவரும் இதற்கெல்லாம் அனுமதி கேட்க வேண்டுமா, தாராளமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு உமர், இல்லை, மக்களின் சொத்து, மக்களினுடைய அனுமதியின் மூலமாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அந்த இடத்திலே கூறினார். அந்த கூறியதற்கு அடுத்தது அவர் அந்த தேனை பெற்று அந்த நோயை குணப்படுத்தினார். ஆக இவ்வாறான ஒரு சூழல் எங்களுடைய ஒரு நாட்டிலே ஏற்பட்டால் ஒழிய இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஊழல் சம்பந்தமான வியாதியை குணப்படுத்துவதற்கான வேற எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆகையால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு நாடு என்ற ஒரு விடயத்திலே ஒன்றுபடுகின்ற பொழுதுதான் இந்த ஊழலை கட்டுப்படுத்தி எங்களுடைய இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான ஒரு நிலையை உருவாக்க முடியும் என்பதை இந்த இடத்திலே
கூறிக்கொள்கின்றேன்.
சாமானி கதாநாயகத்துவ பாட்டு என்ன අපි මං හිතුවේ ഇതുවා බෝලාසෙන් ඉඳී කියලා. ඇත්ත වශයෙන්ම මේ කෝප් කමිටුව දින නියම නියමයක් නැතුව කල් දැමීම ස්ථාවර නියෝග වලට පටහැනි. මේක කවදා මේක තියෙද්දන්නේ. අනිත් එක මේ ක්‍රිකට් පාලක මණ්ඩලයේ කරපු අක්‍රමිකතා ගැන හෙළිදරව් කරන අවස්ථාවක මේ ක්‍රිකට් පාලක මණ්ඩලයේ බේර ගන්න තමයි මේ කල් දැම්මේ. මොකද පසුගිය දවසේ රැස්ුණාම ක්‍රිකට් පාලක මණ්ඩලයේ අක්‍රමිකතා විශාල වශයෙන් මේ රටේ ප්‍රචාරය වුණා. ඉතින් එවැනි අවස්ථාවක මේ කල් දැමීම මේක අදාහ ගන්න බෑ. අනිත් එක මම උදේ කතා නැගතුමාට කිව්වා කල් දැම්මට කමන්නේ ටික කාලයක් දින නියමයක් නැතුව කල් දාන එක අපිට හදා ගන්න බෑ. මේ ක්‍රිකට් පාලක මණ්ඩලයේ අක්‍රමිකතා හෙළිදරව් කරන අවස්ථාවක අනිත් එක මම අවසාන වශයෙන් ඔබතුමාට කියන්න ඕන දැන් රටේ මැදයක් තියෙනවානේ ඉන්ටර්නින් කමිටි එක නිසා තමයි තහනම් උනේ කියලා නෑ. ඉන්ටර්නින් කමිටි පාකිස්තානයේ තියෙනවා සවුත් අප්‍රිකාවේ තියෙනවා ඔබතුමා දන්නවනේ. තහනම් ප්‍රශ්නේ උනේ ඉන්ටර්නින් කමිටි එක පත් කරලා ඒක අධිකරණ නියෝගයකින් ඉවත් කළා ශ්‍රී ලංකා ක්‍රිකට් ස්ථාපිත කෙරුවා.
මීළඟට ගරු කුමාරසිරි රත්නායක මහත්මයා ඔබතුමාට විනාඩි 10ක් කාලයක් ලැබෙනවා.
සුති මූලාශ්‍රණික මන්ත්‍රීතුමනි, අපේ රට ආර්ථික සමාජික වශයෙන් දැඩි අර්බුදකාරී තත්ත්වයක තිබුණු අවස්ථාවක 2022 ජූලි මාසයේදී මේ රටේ නායකත්වය බාරගත් අධිකරු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා 2024 වර්ෂයේ රටේ ආදායම සහ වියදම කළමනාකරණය කරන අයවැය ලේඛනය පසුගියදා මේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කළා. ඉදිරිපත් කිරීමෙන් පස්සේ පක්ෂ විපක්ෂ මන්ත්‍රීවරු කතා කරපු හැමෝම මේ අයවැය ලේඛනය තුළ ඇති සාධනීය ලක්ෂණ සාධනීය යෝජනා ඒ වගේම එහි තියෙන අඩුපාඩු පිළිබඳව මේ දින කීපය තුළම අදහස් ඉදිරිපත් කළා. ඒ තුළ විවේචනයන් තිබුණා. ඒ වගේම ඒ වටිනාකම් පිළිබඳවත් බොහෝ දෙනෙක් කතා කළා. අපි දන්නවා ගරු මූලාසනේ ගරු මන්ත්‍රීතුමනි 2022 වර්ෂයේ මුල් කාර්තුවේ මෙරටේ ආර්ථිකය ඉතාමත්ම අපි බලාපොරොත්තු නොවන විදිහට කඩාගෙන වැටුණා. කොරෝනා වසංග තත්ත්වය නිසා රට තුළ දැඩි ආර්ථික පීඩනයක් ඇති වුණා. රටේ කර්මාන්ත වැහිලා ගියා. ඒ වගේම විදේශීය සංචාරකයන්ගේ පැමිණීම නතර වුණා. ඒ වගේම කර්මාන්ත ශේෂයේ ව්‍යාපාරිකයෝ තමන්ගේ ව්‍යාපාර කරගෙන යන්න බැරි තත්ත්වයට පත් වුණා. ඒ වගේම ආයෝජන අවස්ථාපන ඇති වෙලා ගියා. ඒ වගේම ඒ අපේ රජය ඇතම් අවස්ථාවල ගත්ත වැරදි තීරණ නිසා ආර්ථිකයේ විශාල බලපෑමක් ඇති වුණා. විශේෂයෙන්ම කෘෂිකර්මාන්තයෙන් වැඩි පිරිසක් ජීවත් වන රටක් විදිහට පොහොර භාවිතයෙන් අපි ඉවත් රසායනික පොහොර භාවිතයෙන් ඉවත් වීමත් එක්ක කෘෂි නිෂ්පාදන වල විශාල අඩුවීමක් වී අස්වැන්න අඩුවීම නිසා විශාල ගැටලුවකට අපි මුහුණ දුන්නා. ඒ වගේම රටේ බදු ආදායම අඩු වුණා, බදු නිදහස් කිරීම සහ බදු අඩු කිරීම වැනි හේතු නිසා රාජ්‍ය ආදායම විශාල වශයෙන් අඩු වුණාම රටට අවශ්‍ය ඉන්ධන සහ ඖෂධ ආදී අත්‍යවශ්‍ය දේවල් රටට ආනය කිරීමේදී අපි ඩොලර් රිගයකට මුහුණ දුන්නා. ඒ වගේම ඒ කාල සීමාව තුළ ඇති වුණ අර්බුදකාරී තත්ත්වයන් නිසා මහජන උද්ඝෝෂණ අවසානයේදී විශාල අරගලයක් බවට පත් වෙලා එදා ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා මේ රටේ ජනාධිපතිවරයා හැටියට කටයුතු කරමින් ඉන්න අවස්ථාවේ එතුමාට ඒ ජනාධිපති ධූරය අත්හැරලා යන්න සිද්ධු. එහෙම පැවතුණු අවස්ථාවක මේ රටේ ජනතාවගෙන් ඇති වුණ පීඩනයත් ඒ වගේම දේශපාලන පක්ෂ විදියට ඒ අවස්ථාවේ තිබුණ ඒ කලහකාරී තත්ත්වයන් නිසා මේ රටේ නායකත්වයේ බාරගන්න විපක්ෂ නායකතුමාට ඒ වගේම අනිකුත් නායකින්ටත් ආරාධනා කළත් එදා ඒ අවස්ථාවේ රට බාරගන්න කවුරුත්ම ඉදිරිපත් නොවුණ වෙලාවක රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා ඒ අභියෝගය බාර අරගෙන මේ රටේ ආර්ථිකය නිවැරදි දිශාවකට ගෙනියන්න එතුමා මහත් පරිශ්‍රමයක් දැරුවා. එදා ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදලත් එක්ක සාකච්ඡා කරා වගේම රටේ ආර්ථික විශේෂඥයන් සමග සාකච්ඡා කරමින් ආර්ථික ප්‍රතිසංස්කරණ සඳහා යොමු වෙමින් රටේ මූල්‍ය ස්ථායීකරණයක් ඇති කරන්න එතුමාට පුළුවන්කම ලැබුණා. ඒ වගේම දේශපාලන ස්ථාවරභාවය ඇති කරමින් අද වෙනකොට එදා ඒ තිබුණ තත්ත්වයෙන් මේ රට යම් ප්‍රමාණයකට නිදහස් කරගන්න එතුමාට පුළුවන්කම ලැබිලා තියෙනවා. ඒ තුලයි මේ අයවැය මේ වර්ෂයේ ඉදිරිපත් කරන්නේ 2024 වර්ෂයට අදාළව. ඉතා විරුද්ධ දේශපාලන පක්ෂ ඒ වගේම අනිකුත් දේශපාලන මතධාරණ කණ්ඩායම් මොන දේවල් කිව්වත් මේ අවස්ථාවේ මේ ලබා දෙන විසඳුම නැත්තම් මේ යෝජනාවන් අතර වෙනත් විකල්පයක් නැහැ කියන එකයි මගේ පෞද්ගලික මතය. අපි දන්නවා ගරු මූලාශ්‍රයේ මන්ත්‍රීතුමනි, අපි නිදහසින් පස්සේ ඉදිරිපත් කරන ලද අයවැය ලේඛන දිහා බැලුවම මේ හැම අවස්ථාවකදම අයවැය හිගයක් හැම අවුරුද්දකම පැවතිලා තියෙනවා. ඉතින් අවස්ථා කීපයක හැර අයවැය හිගය දිගින් දිගටම පැවතුණා. මේ අයවැය හිගය පියවා ගැනීම සඳහා විදේශ රටවලින් ණය ලබා ගත්ත, ඒ වගේම දේශීය අරමුදල් වලින් ණය ලබා ගත්ත අවස්ථා වුණු බොහොමයක් තියෙනවා. ඉතින් අපි නිදහස් අධ්‍යාපනය තුළ නොමිලේ අපේ දරුවන්ට අධ්‍යාපනය ලබා දෙනවා. ඒ වගේම සෞඛ්‍ය පහසුකම් නොමිලේ ලබා දෙන රටක් විදිහටත්, ඒ වගේම සමෘද්ධි සහනාධාර, ඒ වගේම පොහොර සහනාධාරය අපි දිගින් දිගටම ලබා දුන්නා. මේ වෙනකොටත් ඒ සඳහා ගොවීන්ගේ ගිණුම් වලට මුදල් බැර කරනවා. ඒ වගේම ආබාධිත සහිත අයට, ඒ වගේම වකුගඩු රෝගීන් වැඩිහිටි දීමලා මේ ආදී වශයෙන් විශාල සුබ සාධනයක් කරන රටක් විදියට ඒ වෙනුවෙන් විශාල මුදලක් දරන්න සිද්ධ වෙනවා. පසුගිය කාලය තුලත් ඒ වියදම් දරන්න අපේ ආණ්ඩුව කටයුතු කළා. ඒ වගේම මේ 2024 අවය ඇතුළත ඒ මුදල් වැඩි කරන්නත් අධිකරු ජනාධිපතිතුමා කටයුතු කරලා තියෙනවා. මේ මෙවැනි වියදමක් දරන අතරේ අපි දන්නවා අපිට තියෙන විශාල රාජ්‍ය සේවකින් පිරිසක් අපිට ඉන්නවා. රාජ්‍ය සේවක 113කට ආසන්න සංඛ්‍යාවක්. මේ සියලු දෙනාටම අපි රජයේ වියදම් වලින් 35%ක මුදලක් වැය වෙනවා. එහෙම වැය කරත් අද වෙනකොට රටේ තියෙන ජීවන වියදම රාජ්‍ය සේවකීන්ට දරා ගන්න පුළුවන් කමක් නැහැ. ඒ වගේම අනිකුත් රටේ සමස්ත ජනතාවටත් ඒ විදිහමයි. ඉතින් රාජ්‍ය සේවකීන්ගේ වැටුප් වැඩි කරන්න රාජ්‍ය සේවකීන්ගේට රුපියල් 20,000කින් වැටුප් වැඩි කරන්න ඕනි කියලා ඉල්ලීම් දිගින් දිගට තියෙනවා වෘත්ති සමිති. ඒ වෙනුවෙන් කතා කළා. ඒ වගේම දේශපාලන නායකින් මේ බොහෝ දෙනෙක් ඒ පිළිබඳව කතා කළා. ඒ පිළිබඳව අවධානය යොමු කරමින් අධිකරු ජනාධිපතිතුමා රජ සේවකයන්ට ලබා දුන්න ජීවන වියදම් දීමනාව 7800 ඉඳලා 17800 දක්වා වැඩි කරලා තියෙනවා. විපක්ෂයේ මන්ත්‍රීවරු අපිට අහුණා කියනවා මේ මුදල ප්‍රමාණවත් නැහැ කියලා. අපිත් ඒක පිළිගන්නවා. මේ මුදල ප්‍රමාණවත් නැහැ. නමුත් අද පවතින ආර්ථික තත්ත්වය තුළ මෙවැනි මුදලක් ලබා දෙන කටයුතු කිරීම පිළිබඳව අපි සතුටු වෙනවා. ඒ වගේම ගරු මූලාසනයේ මන්ත්‍රීතුමනි, අපි නිදහසෙන් පස්සේ ඒ හැම රජයක් විසින්ම මේ වැඩු වැඩිවීම් සහ රජයේ වියදම් කළමනාකරණය කිරීමේදී විවිධ අවස්ථාවල ඒ වැඩි කිරීම් කරගෙන ආවත් අද වෙනකොට රටේ පවතින තත්ත්වයන් එක්ක මෙවැනි මුදලක් හෝ ලබා දෙන්න කටයුතු කිරීම ඉතාමත් වැදගත් කාරණයක් විදිහට අපි දකින්නේ. ඒ වගේම මේ පවතින ආර්ථික අර්බුදයට මේ ලබා දෙන විසඳුම් ප්‍රමාණවත් නැහැ. මේ තුලින් මේ අද දවසේ පවතින තත්ත්වයන් වලට විසඳුම් හොයන්න බෑ කියන එක තමයි වැඩි දෙනෙක්ගේ අදහස උනේ. නමුත් අපි දකිනවා මේ කරන වැඩපිළිවෙල හැර වෙනත් විකල්පයක් මේ ආසන්න විසඳුම් හැටියට අපිට පේන්නේ නැහැ. ඒ නිසා තිරසාර විසඳුම් රටට අවශ්‍යයි. ඒ සඳහා සුදුසු ආයෝජන රටට ලැබෙන්නට ඕනි කියන කාරණය විශේෂයෙන් මේ වෙලාවේ මතක් කරනවා. ඒ වගේම ගරු මූලාශ්‍රයේ මන්ත්‍රීතුමනි, සමෘද්ධි වැඩසටහන අස්වැසුමට මාරු වෙද්දී විශාල පිරිසකට අසාධාරණයක් සිද්ධ වුණා. එයින් අද මොණරාගල දිස්ත්‍රික්කයේ ගත්තම මේ වෙනකොට සමෘද්ධි ලාභීන් විදියට මීට පෙර සමෘද්ධි ඊමනාව ලබාගත් විශාල පිරිසකට අද ඒ සමෘද්ධි ආධාරය අහිමි වෙලා තියෙනවා. ඒ නිසා තුන්ගුණයක් දක්වා සමෘද්ධි මේ අස්වැසුම ඊමනාව වැඩි කරන අවස්ථාවේ ඒ සමෘද්ධි සහන නොලබුණු අස්වැසුමින් ආවරණය නොවන පිරිස් සඳහා ඒ ආධාර මුදල් ලබා දෙන්න විශේෂ අවධානයකින් කටයුතු කරන්න කියලා මේ වෙලාවේ මම ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම ගරු මූලාසනාරණ මන්ත්‍රීතුමනි, මේ අයවැය යෝජනා තුළින් අපි දැක්කා දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව බදු ප්‍රතිපත්ති ක්‍රියාත්මක කිරීමේදී යෝජනා කරලා තියෙනවා බදු ගෙවන්න හඳුනා ගැනීමේදී බදු අංකයක් ලබා ගන්නට අවශ්‍යයි කියලා. ඊතරදී විශේෂයෙන්ම ගොඩනැගිල්ලක් අනුමත කිරීමේදී සහ ඉඩමක හිමිකම් ලියාපදිංචි කිරීමේදී සමෘද්ධි ලාභී පවුල් නැත්නම් අඩු ආදායම් ලබන පවුල් ඒ බදු අංකය ලබා ගැනීම කියන කාරණයේදී ඔවුන්ව නිදහස් කළ යුතුයි කියලා මම යෝජනා කරනවා. මේ සම්බන්ධයෙන් මුදල් අමාත්‍යාංශයේ අවධානය යොමු කරන්න කියලා මම මේ වෙලාවේ විශේෂයෙන් ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම ගරු මූලාසනයේ මන්ත්‍රීතුමනි, රාජ්‍ය ආයතන පෞද්ගලීකරණය කිරීම පිළිබඳව දිගින් දිගටම පසුගිය කාලය තුළ කතා කළා. අපේ දිස්ත්‍රික්කයේ පොණ්ඩාගල දිස්ත්‍රික්කයේ තියෙන ආයතන දෙකක් විදිහට පැල්වත්ත සීනි කර්මාන්ත ආයතන සහ සෙවනගල සීනි කර්මාන්ත ආයතනය මේ වෙනකොට ලාභ ලබන ආයතන දෙකක් විදිහට පවත්වාගෙන යන්නේ. ඒ නිසා ඒ තුල කටයුතු කරන සේවකීන්ගේ පසුගිය කාලය තුල දිගින් දිගටම ඉල්ලීමක් තිබුණා මේ ආයතන කිසිසේත්ම පෞද්ගලීකරණය නොකළ යුතුයි කියලා. අපිත් දිස්ත්‍රික්කයේ දේශපාලන නායකයන් විදිහට ඒ පිළිබඳ අධිකාර ජනාධිපතිතුමා ඒ නිසා ඒ පිළිබඳවත් ඒ ආයතන කිසිසේත්ම පෞද්ගලීකරණය කරන්න එපා කියන ඉල්ලීම විශේෂයෙන් මේ දිස්ත්‍රික්කයේ ජනතාව වෙනුවෙන් මේ වෙලාව විශේෂයෙන්ම මතක් කරනවා. ඒ වගේම ගරු අවසාන වශයෙන් මට විනාඩියක් දෙන්න ගරු මන්ත්‍රීතුමනි, 2024 වර්ෂයේ ජනවාරි මාසයේ ඉඳලා වැඩ බද්ද 18%කින් වැඩි කරන්න මුදල් අමාත්‍යාංශය යෝජනා කරලා තියෙනවා. මෙතනදී විශේෂයෙන්ම ඉන්ධන විදුලිය මේ තුලට ඇතුළත් නොවේ කියන එකයි අපේ විශ්වාසය. ඒ පිළිබඳව අවධානය යොමු කරන්න කියලා ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම පාසල් උපකරණ පසුගිය වර්ෂයේ සෙස් බද්ද නිසා පාසල් උපකරණවල මිල ඉතාමත්ම ශීඝ්‍රයෙන් ඉහළ ගියා. ඒ නිසා මේ වැඩ බද්ද තුළින් පාසල් උපකරණ නිදහස් කළ යුතුයි කියන ඉල්ලීම සහ යෝජනාව ඉදිරිපත් කරනවා. ඒ වගේම ගරු මන්ත්‍රීතුමනි, අත්‍යවශ්‍ය ආහාර ද්‍රව්‍ය සහ අනිකුත් ඖෂධ ආදී මේ වැට් බද්ද තුළින් නිදහස් වෙයි කියන එක අපේ විශ්වාසය. ඒ පිළිබඳවත් අවධානය යොමු කරන්න කියන ඉල්ලීම කරමින් ගැටලු රාශියක් තිබේදී ආර්ථිකය විශාල අර්බුදයකට මුහුණ දෙමින් තියෙන වෙලාවක රටේ ජනතාව පිළිබඳව සියලු ශිෂ්ටයන් කෙරෙහි අවධානය යොමු කරමින් අධිකාර ජනාධිපතිතුමා මේ යෝජනා කළ ඉදිරිපත් කළ යෝජනා ක්‍රියාත්මක කරන්න අමාත්‍ය මණ්ඩලයේ සානික සියලුම නිලධාරීන්ගේ අවධානය යොමු කරන්න කියන ඉල්ලීම කරමින් ඔබේ කතාව අවසන් කරනවා
සිටි. ගෞරවනීය මන්ත්‍රමනි, මීළඟට ගරු සුදිත් සංජය පෙරේරා මන්ත්‍රීව ඔබතුමාට විනාඩි 6ක් කාලයක් ලැබෙනවා.
විනාඩි 6
අඩුවිලා.
මූලාසනාරූඪ කර මන්ත්‍රීතුමනි, මේ අයවැය දෙවන වර කියන අවස්ථාවේදී ඒ සම්බන්ධ අදහස් දක්වන අවස්ථාවසල සාදීම ගැන ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම අපි දන්නවා මේ අයවැයට වගේම මේ වර්තමාන ජනාධිපතිතුමාවට පස්සේ ගිය වසරෙත් මේ වගේම අයවැයක් ඉදිරිපත් කරන්න කටයුතු කෙරුවා. නමුත් ඒ අය ඉදිරිපත් කරපු අවස්ථාවේදී මං හිතන්නේ බොහොම පොරොන්දු රාශියක් දුන්නා. ඒ වගේම සංවර්ධන වැඩ කටයුතු රාශියක් කරනවා කියලා පොරොන්දුවක් දුන්නා. නමුත් අපි දන්නවා ඒ වැයත් එක සංසන්දනය කරනකොට ඒ අයවැය ඉදිරිපත් කළ තියෙන යෝජනා වලින් මං හිතන්නේ 80%ක්වත් ආණ්ඩුවට සපුර ගන්න පුළුවන් කමක් ලැබිලා නැහැ. ඉතින් මේදා මේ අයවැය ඉදිරිපත් වෙනකොටත් මං හිතන්නේ අපේ ජනතාවට කිසිම විශ්වාසයක් නැහැ. ඒ පහුගිය අයවැයත් එක්ක සංසන්දනය කරනකොට මේ වගේ ජනතාවට යම්කිසි සහනයක් එහෙම නැත්නම් ජනතාවගේ සංවර්ධනයේ පැත්තෙන් මේ පොරොන්දු වෙච්ච ඒවා එකක්වත් ඉෂ්ට කරගන්න පුළුවන් කමක් ලැබෙයිද කියලා. ඉතින් අපි දන්නවා පහුගිය ආයවැය ඉදිරිපත් කරනකොට මට මතකයි වර්තමාන ජනාධිපතිතුමා කිව්වා දැන් ජාත්‍යන්තර අරමුදලෙන් අපිට මුදල් සම්පාදනය කරලා තියෙනවා ඒ වගේ පළවෙනි වාරකේ ඇවිල්ලා තියෙනවා මේ වැඩ කටයුතු ටික අපි ඉදිරියට අරගෙන යනකොට අපිට දෙවැනි ආයවැය දෙවැනි වාරකේ ලැබෙනකොට අපේ ප්‍රශ්න සෑහෙන ප්‍රමාණයක් විසඳ ගන්න පුළුවන් වෙයි කියලා කිව්වා ඒ වගේම නායක ප්‍රතිවිගත කිරීම සම්බන්ධව ජාත්‍යන්තරයට යනවයි කියලා කිව්වා ජාත්‍යන්තර රටවල් එක්ක සාකච්ඡා කරනවා කියලා කිව්වා ඒකේ රුහමත් මං හිතන්නේ මේ තියෙන ප්‍රශ්න වලින් අපිට තියෙන ආර්ථික අර්බුද වලින් යම් කිසි විසඳුමක් ලබා ගන්න පුළුවන් වෙයි කියලා තමයි එදා ජනාධිපතිතුමා කිව්වේ නමුත් අමුතුවා එතුමා ඒ ප්‍රකාශය කරලා දැන්ට වසරක් ගත වෙලා තියෙන අවස්ථාව වසරකුත් මාස ගාණක් ගත වෙලා තියෙනවා එතුමා බලයට ඇවිල්ලා නමුත් ඔය කියන ආකාරයේ එකම සහනයක්වත් අපේ රටේ ජනතාවට ලබා ගන්න පුළුවන්කම ලැබුණාද කියලා තමයි මම අහන්නේ කරු මන්ත්‍රීතුමනි අද අපි දන්නා මේ රටේ ජනතාව ගැන කතා කරුවොත් මේ මන්ත්‍රීවරු මේ ආණ්ඩුපක්ෂයය මොන මොනව කතා කරුවා වුණත් අද ජනතාවට ජීවත් වෙන්න පුළුවන් කමක් නැහැ අද බඩු බිල අහස උතුරට නැගලා තියෙනවා ඒ වගේ විදුලි බිල වැඩි කරලා තියෙනවා ජල ගාස්තු වැඩි කරලා තියෙනවා ඒ වගේම ඉන්ධන බිල වැඩි කරලා තියෙනවා හැම පැත්තෙම ගත්තොත් එහෙම ජනතාවට මං හිතන්නේ තාමත් අසරණ තත්ත්වෙර තමයි මේ ආණ්ඩුව පත් කරලා තියෙන්නේ කියලා මම කියන්න ඕනේ ඉතින් මේ අතරතුරේ තමයි මං හිතන්නේ ආණ්ඩුව දැන් යෝජනා කරලා තියෙන්නේ බදු මුදල් වැඩි කරන්න ඒ වගේම අපි දන්නා වෘත්තිකයන් බදු මුදල් වැඩි කරන්න කටයුතු කරුවා ඒ වගේම හැම ආහාර ද්‍රව්‍ය වලට අත්‍යවශ්‍ය ද්‍රව්‍ය වලට මේ හැම එකටම බදු වැඩි කරලා ඉවරලා අද මං හිතන්නේ බදු වලින් තමයි මේ ජනතාවට ඔය දැන් ඍජු බදු විතරක් නෙමෙයි වක්‍ර බදු 180ක් අය කරන්න තමයි මේ ආණ්ඩුව මේ වෙනකොට කටයුතු කරලා තියෙන්නේ කියලා ගරු මන්ත්‍රීතුමනි මම කියන්න ඕනේ දැන් අනිත් පැත්තෙන් ගත්තොත් එහෙම තවත් යෝජනාවක් ඉදිරිපත් කරලා තියෙනවා ඒ කියන්නේ වැට් බද්ද 118 දක්වා වැඩි කරන්න කටයුතු කරන්න 115 සිට 118 දක්වා වැඩි කරන්න අද ආණ්ඩුව යෝජනා කරලා තියෙනවා ඉතින් මං හිතන්නේ මේක යෝජනා කරගොත් එහෙම මං හිතන්නේ ජනතාව තවදුරටත් කබලෙන් ලිපට වැටෙනවා කියන එක ගැන අපි අමුතින් කියන්න ඕනේ නැහැ ගරු මන්ත්‍රීතුමනි දැන් මම දන්නා තරමින් අපි දන්නේ නැහැ මොනවටද දැන් යෝජනා කරලා තියෙන්නේ අලුතෙන් මේ තමුන්නාසලා මේ බද්ද වැඩි කරන්න මම දන්නා තරමින් අත්‍යවශ්‍ය ද්‍රව්‍ය වලත් දැන් මේ වැට් බද්ද මෙතෙක් කල් තිබුණේ නැහැ ගරු මන්ත්‍රීතුමනි දැන් මේ වැට් බද්දේ අත්‍යවශ්‍ය ද්‍රව්‍ය වලටත් යොදන්න කටයුතු කරලා තියෙනවා අපිට දැනගන්න ලැබිලා තියෙනවා දැන් හැම අවස්ථාවෙම අපි දන්නවනේ මේ ආණ්ඩුව ආපේ ඉඳන් කියන්නේ විදේශ ආයෝජන වැඩි කරගන්න ඕනේ සංචාරක ව්‍යාපාරය දියුණු කරගන්න ඕනේ ඒ වගේම සුළු පරිමාණ කර්මාන්තශාලා දියුණු කරලා ඒව තුලින් අපි ආදායම් වැඩි කරන්න ඕනේ ඒ වගේම ඇගලුම්
කර්මාන්තය කියලා
දියුණු කරන්න ඕනේ කියලා නොයෙකුත් ආකාරي කතා කියනවා නමුත් මම අහන්න කැමති මේ ආයෝජන අවස්ථාවල් එහෙම නැත්නම් මේ විදේශ විනිමය ගේන්න අවශ්‍ය කරන වැඩ පිළිවෙල කරන්න යම් කිසි සහයෝගයක් මේ ආයෙම ලබා දීලා තියෙනවද කොයි පැත්තෙන්වත් සහනයක් දීලා නැහැ දැන් බැරි වෙලාවත් අපිට ආරන්තියක් තියෙනවා තේ වලට ඒ කියන්නේ ස්පාදිත තේ වලට වැඩ බද්දක් අය කරන්නත් කටයුතු කරනවා කියලා එහෙම වුණොත් අමුණාසේ අපි දන්නවා විශේෂයෙන් මම නියෝජනය කර දිස්ත්‍රික්කයේ විතරක් නෙමෙයි මේ අනිකුත් රැවිලි ශේෂ්ත්‍රයට සම්බන්ධ දිස්ත්‍රික්ක ගණනාවක් තියෙනවා ඒ වගේම කුඩා තේවත හිමියු ගණනාවක් ඉන්නවා මේ අන්ත අසරණ තත්ත්වයට පත් වෙනවා මොකද යම් මෙහෙකින් මේ වැඩ බද්ද අය කිරුවොත් එහෙම රුපියල් 30ක විතර මුදලක් තේ දළු හිමියන්ට අහිමි වෙන තත්ත්වයක් තමයි අද පත් කරලා තියෙන්නේ ඉතින් අද කර්මාන්ත පවත්වාගෙන යන්න පුළුවන් කමක් නැහැ ඒ පැත්තේ තේ කර්මාන්තේ ගත්තොත් ඒ විතාමත් අසරණ වුණා පෞගේ කාලේ මේ ආණ්ඩුව ගත්ත තීරණ නිසා පෝර තහනම නිසා කුෂිකර්මියත් ඒ වගේම තේ කර්මාන්තයත් වලපල්ලට ගියා වැවිලි ශේෂ්ත්‍රයෙන් වලපල්ලට ගිහිලා තියෙන ගරු මන්ත්‍රීතුමනි ඉතින් එවැනි තත්යකදී මෙවැනි යෝජනා මෙවැනි බදු වැඩි කිරීම වැඩි කෙරුවොත් එහෙම මම නම් හිතන්නේ වැවිලි කර්මාන්තේ පවත්වාගෙන යන්න පුළුවන් කමක් ලැබෙයි කියලා ඒ විතරක් නෙමෙයි ගරු මන්ත්‍රීතුමනි දැන් වැවිලි කර්මාන්තය කියන විතරක් නෙමෙයි විශේෂයෙන්ම දැන් අපි කතා කරනෝනේ කර්මාන්ත අනිකුත් ඒවා මහා පරිමාණය දැන් කුඩා තේවතු උහිමියන්ට අනිවාර්යයෙන්ම කත්තේ කර්මාන්තය තියෙන්න ඕනේ තේ කර්මාන්තශාලා පවත්වා ගන්න විදියක් නැහැ දැන් විදුලි බිල වැඩි කරලා තියෙන විදිහ දිහා බලනකොට තේ කර්මාන්තශාලා තවදුරටත් පවත්වා යනවාද කියලා තේ කර්මාන්තය කල්පනා කරනවා මොකද ඒ අය කරන්නේ මොකද්ද මේ විදුලි බල පියව ගන්න ඕන උනාම ගරු මන්ත්‍රීතුමනි කරන්නේ කුඩා තේවතු හිමියන්ගේ එහෙම නැත්නම් දළු වලින් ඒ මුදල අඩු කරන්න කටයුතු කරනවා නැත්තම් අපි දන්නා ඩොලර එක වැඩි වෙලා තියෙන අවස්ථාවේදී අනිවාර්යයෙන්ම කුඩා තේවතු හිමියන් මේ දළු වලට යම් කිසි මුදලක් ලැබෙන්න ඕනේ සාධාරණ මුදලක්. නමුත් අද ඒක ලැබෙන්නේ නැහැ. ඉතින් එහෙමනම් මම හිතන්නේ ඇඟලුම් ශේෂ්ත්‍රය ගත්තත් ඒ වගේ මනුකුත් කර්මාන්තශාලාවල ගත්තොත් එහෙම මේ හැම එකක්ම කරු මන්ත්‍රීතුමනි අද පවත්වාගෙන යන්න පුළුවන් කමක් නැහැ. මොකද මේක මං හිතන්නේ ආසියානු කලාපේ වැඩිම විදුලි බිල අය කරන රටක් බවට තමයි ශ්‍රී ලංකාව පත් වෙලා තියෙන්නේ. ඉතින් මෙවැනි තත්ත්වයක් වල කොහොමද දන්නේ නැහැ. මම දන්නේ නැහැ කොහොමද මේ අපේ ආර්ථික ඉලක්කයන්ට යන්නේ කොහොමද නිෂ්පාදනය වැඩි කරන්න පුළුවන්කම ලැබෙන්නේ ඉතින් සංචාරක හෝටල් එකකට කතා කරනවා සංචාරක අපි ගෙන්න ගන්න ඕනේ කියලා කියනවා සංචාරක හෝටල් හිමියන්ට සංචාරක ව්‍යාපාරේ පවත්වාගෙන යන්න පුළුවන් කමක් නැහැ හෝටල් වලට අදහස් කරන විදුලි බිල ගෙවා ගන්න පුළුවන් කමක් නැහැ අනිකුත් යෙදවුම් ටික දෙන්න පුළුවන් කමක් නැහැ සංචාරක ප්‍රවාහන කර ගන්න අද ඉන්ධන වියදම දරා ගන්න පුළුවන් කමක් අපි සංතාරක ශිෂ්ටයට නැහැ කියන එක ගැන මම අමුතුක පුතුමාට කියන්න අවශ්‍යතාවයක් නැහැ. ඉතින් මම දන්නා තරමින් අවසන් කරන කරු මන්ත්‍රීතුමනි දන්නා තරමින් දැන් ගරු අපේ ජනාධිපතිතුමා මොනතරම් සුරංගනා කතා කියලා වුණත් දැන් මේ හැම කෙනාම මං හිතන්නේ පහුගිය කාලෙට එහෙම නැත්නම් කොරෝනා වලට නොයෙකුත් දේවල්ට මේක ලඟු කරන්න හදනවා. මේක තනිකරම තමුන්නාසේ අපි කවුරුත් දන්නවා මේ පහුගිය ආණ්ඩුවේ ගත්ත වැරදි තීරණ ඒ වගේම ඔය හිටපු නායකයෝ ජනාධිපතිවරු දැන් ඒක සම්බන්ධව පහුගිය දවස්වල උසාවියේ ඊයේ පෙරේද අපි දැක්කට ගරු මන්ත්‍රීතුමනි උසාවියෙන් තීන්දුවක් දුන්නා මේ ආර්ථික ඝාතන වලට එහෙම නැත්නම් මේ රටේ ආර්ථිකය බංකොලොත් කරන්න කවුද වග කියන්න ඕනේ ඒ වගේ කොයි නිලධාරින්ද වග කියන්න ඕනේ කියලා ප්‍රකාශයක් කෙරුවා. ඒ නිසා මම හිතනවා වර්තමාන ජනාධිපතිව මේ තත්ත්වය ආબોධ කරගෙන අඩුම තරමින් මේ කියලා තියෙන යෝජනා ටික හරියට ඉෂ්ට කරලා අපේ රටේ ජනතාවද පත් වෙලා තියෙන තත්ත්වෙන් යම් කිසි මට්ටමකට ආර්ථිකය උසස් කරන්න යම් කිසි වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කරයි කියලා අයි බලාපොරොත්තු වෙමින් මගේ වචන සුවල්ප අවසන් කරනවා ගරු මන්ත්‍රීතුමනි.
සුදී ගරු මන්ත්‍රීතුමනි.